2014 தென்றல் இதழில் ஜே சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்காணல் சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சந்திரா என்று அன்போடு அழைக்கப்படும் ஜே சந்திரசேகரன் ஒரு கவிஞர், எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர், சமூக ஆர்வலர். உலகின் முதல் பிஸ்பீனால் ஏ பிபிஏ இல்லாத ஃபீடிங் பாட்டிலை உருவாக்கியவர். அதற்காக இந்திய அரசின் பெட்ரோ கெமிக்கல்ஸ் அமைச்சகத்திடமிருந்து தேசிய விருது பெற்றவர். உலகிலேயே மிக குறைந்த விலையுள்ள வாட்டர் ஃபில்டரை உருவாக்கியவர். சி கே பிரஹலாத் நினைவாக வழங்கப்படும் பார்க் ஷேர்ட் வேல்யூ அவார்ட் உட்பட பல்வேறு விருதுகளும் கௌரவங்களும் பெற்றவர். பிசினஸ் வேர்ல்ட் இவரை 2013 சிறந்த இளம் தொழில் அதிபர்களில் ஒருவராக பட்டியலிட்டது. விபத்தில் காயம்பட்டவர்களுக்கு வழியில்லாமல் முதலுதவி சிகிச்சை செய்ய உதவும் மருத்துவ கருவி ஒன்றையும் சமீபத்தில் உருவாக்கி இருக்கிறார். சினிமா கர்நாடக இசைப்பாடல்களை விசிலில் பாடுவது இவரது பொழுதுபோக்கு. சென்னையில் விடாது மழை கொட்டிய ஒரு முற்பகல் நேரத்தில் சந்திராவை சந்தித்தோம். அதிலிருந்து புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கு உங்களுக்கு தூண்டுகோல் எது? முதல் தூண்டுதல் எனது குடும்பச் சூழல். எங்களுடையது பெரிய குடும்பம், 5 குழந்தைகள். 7வது மாதத்திலேயே நான் பிறந்த போது காஞ்சி மகா பெரியவர் சாதுர்மாசி விரதத்திற்காக விசாகப்பட்டினம் வந்திருந்தார். அவருடைய பக்தையான என் அம்மா அவரை வேண்டிக் கொண்டு அவர் பெயரை எனக்கு வைத்தார். அவருடைய ஆசிதான் எப்போதும் என்னை வழி நடத்துகிறது. சிறுவயதிலேயே எந்த பொருளையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மாற்றி அமைத்து பார்ப்பேன். என்ஜினியரிங் படிக்க ஆர்வம் இருந்தாலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் படிக்க முடிந்தது. பின்னர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் என்ஜினியரிங் டெக்னாலஜி சிப்பெட் முதுகலை படித்தேன். 1983 முதல் 2005 வரை மும்பை, பரோடா என்று இந்தியாவின் பல பகுதிகளில் உற்பத்தி தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட சவாலான பல வேலைகளை செய்தேன். இ மிஷின்ஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்திற்காக ப்ராஜெக்ட்கள் செய்தேன். பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருந்தேன். அதையும் கூட வருவாய் ஈட்டும் ஒன்றாக செய்யாமல் நமது ஆலோசனைகள், கண்டுபிடிப்புகள், சிந்தனைகள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற கவனத்தோடு செய்தேன். அதன் மூலம் இந்தியா முழுமையும் நல்ல பல நட்புகள் எனக்கு வாய்த்தன. அதே சமயம் எனது படிப்பும் அனுபவமும் கிராம மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஓரளவு வருவாய் உள்ள நாமே அந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்ட போது அதிக வருமானம் இல்லாத ஏழைகள், கிராமவாசிகள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று யோசித்தேன். தமிழகம் புறப்பட்டு வந்தேன். கிராமங்களின் மீது எனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். அதற்கு அடிப்படையாக எங்களது ரீச் ஃபவுண்டேஷன் conservheritage.org அமைந்தது. பற்றி சொல்லுங்கள். அது ஒரு சுவையான கதை. ஒரு முறை நண்பர்கள் சேர்ந்து தஞ்சாவூருக்கு போயிருந்தோம். தஞ்சை பெரிய கோயில் பெயர் பெற்று விளங்குகிறது. ஆனால் தஞ்சையை சுற்றி பல கோயில்கள் வழிபாடில்லாமல் பாழடைந்து கிடக்கின்றன. நாடெங்கிலும் இப்படிப்பட்ட ஆலயங்களை நாம் பார்க்கலாம். இது மாதிரியான கோயில்களை கண்டறிந்து அவற்றை மக்களின் உதவியுடன் புனர்நிர்மாணம் செய்தால் என்ன என்று எங்களுக்கு தோன்றியது. அதுதான் ரீச் ஃபவுண்டேஷன் உருவாக அடிப்படை. கலை பொக்கிஷங்களான நமது ஆலயங்களை பேண வேண்டும், அவற்றை மீட்டு பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ரீச், ரூரல் எஜுகேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ். ஐடி துறையினர், பொறியாளர்கள், இளைஞர்கள் சிலரோடு ஒருங்கிணைத்து இதை தொடங்கினோம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தலைவராக பணியாற்றிய தியாக சத்தியமூர்த்தி இவருடைய நேர்காணலை தென்றலில் காணலாம். இதன் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டது எங்கள் அதிர்ஷ்டம். அவரோடு வரலாற்று ஆர்வம் கொண்ட பொறியாளர் சுந்தரர் பரத்வாஜும் இணைந்தார். வரலாறு .com varlaaru.com கமலக்கண்ணன், லாவண்யா, பொயட்ரி விஜயகுமார் போன்றவர்களை ஊக்குவித்தவர் சுந்தர். ஆடிட்டர் பி தியாகராஜன், ஆடிட்டர் சீதரன் சந்தானம், ஹரிஹரன் என பலர் இணைந்தனர். நாங்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களிடம் அங்குள்ள பழங்கால கோயில்களும் கலை சின்னங்களும் வரலாற்று ரீதியாக எவ்வளவு முக்கியமானவை, பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை எடுத்துரைக்கிறோம். ஆலயங்கள் துப்புரவு, நலிந்த ஆலயங்களை சீ செய்வது, பாதுகாப்பது என்றுதான் தொடங்கினோம். அது நல்ல பலனை கொடுத்தது என்றாலும் சில கிராமங்களில் நேர்மாறாக ஆனது. ஊர்க்காரர்களிடையே ஒற்றுமை இல்லை என்றாலோ அந்த ஆலயத்தில் அவர்களது பங்களிப்பு ஏதும் இல்லை என்றாலோ சுத்தம் செய்யப்பட்ட ஆலயங்களை குடிக்கவும் சூதாடவும் பிற தீய செயல்களுக்கும் சிலர் பயன்படுத்தினர். ஆகவே மக்களை ஒருங்கிணைத்து அவர்களே பாதுகாக்க வேண்டும் என எடுத்துரைத்தோம். அது நல்ல பலனை கொடுத்தது. கிராம மக்களின் உதவியோடு ஆலயங்களை எடுத்து கட்டுவது, மேம்படுத்துவது, அவற்றின் வரலாற்றை கண்டறிந்து ஆவணப்படுத்துவது போன்றவற்றை செய்தோம். அப்படி கிராமங்களில் சுற்றிய போதுதான் அவற்றின் மிக முக்கிய அடிப்படை தேவைகள் என்ன, அதற்கு நாம் எப்படி உதவலாம் என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி உருவானவைதான் எனது கண்டுபிடிப்புகள். அவை என்ன என்று சொல்லுங்கள். கிராம மக்கள் சுகாதாரமான குடிநீருக்கு கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் அந்த நீரை குடிப்பார்கள், ஆனால் எங்களுக்கு பிஸ்லேரி வாட்டர் பாட்டிலை தருவார்கள், இது நல்ல தண்ணீர் இல்லை, நீங்கள் குடித்தால் நோய் வந்துவிடும் என்பார்கள். ரசாயனங்களும் கழிவுகளும் கலந்ததாக அந்த தண்ணீர் இருந்தது. அங்கே சரியான கழிவறை வசதி இருக்காது. நாங்கள் கிராமங்களில் தங்க விரும்பினால் விடமாட்டார்கள், பக்கத்தில் உள்ள டவுனில் ரூம் போட்டு விடுகிறோம் சார் என்பார்கள். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். தண்ணீர், கழிவறை என்ற இவை இரண்டையும் அவர்களும் பயன்படுத்துவதற்கு ஏற்ப மிக குறைந்த விலையில் தர நினைத்தேன், முயற்சிகளில் ஈடுபட்டேன். அப்படி உருவானதுதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்கனாமிக்கல் வாட்டர் ஃபில்டர் என்னும் எனது கண்டுபிடிப்பும் டாய்லெட் ஃபார் ஆல் என்னும் திட்டமும். பார்க்க www.watsan.in. உங்கள் வாட்டர் ஃபில்டர் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்தியாவில் இன்று வாட்டர் ஃபில்டர் பியூரிஃபையர் வியாபாரம் மிக முக்கியமானது. பிரபலமான பல நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பணத்தை இவற்றில் முதலீடு செய்துள்ளன. UVRO போன்ற பல புதிய தொழில்நுட்பங்களையும் கொண்டு வருகின்றன. அவற்றின் விலையும் மிக அதிகம். ஆனால் நான் கண்டுபிடித்திருக்கும் ஃபில்டர் மிக எளியது, சுகாதாரமானது, மிக குறைந்த விலை கொண்டது. மட்டுமல்ல, வருடா வருடம் ஃபில்டர் மாற்ற வேண்டும் என்பது போன்ற பல பிரச்சனைகள் இங்கு நீடித்து இயங்குவதும் கூட. கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR நானோ கேண்டில், அதாவது களிமண்ணால் கேண்டில் செய்வதற்கான தொழில்நுட்பத்தை வைத்திருந்தனர். பார்க்க terrafillwater.in/page19.php. அவர்களிடம் நான் லைசன்ஸ் வாங்கினேன். 120 பேர் வரை அதன் உரிமம் வாங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் பெரிய அளவில் செய்த போது அது வெற்றி தரவில்லை. காரணம், சிற்றளவு அல்லது பேரளவில் ஒன்றை செய்துவிடலாம், ஆனால் அதையே பெருமளவில் மாஸ் ஸ்கேல் செய்யும் போது தவறுகள் நிகழ வாய்ப்புண்டு. ஏன் அந்த தவறுகள் நிகழ்கின்றன, அதை சரி செய்வது எப்படி என்பதை ஆராய்ந்து பார்த்து நான் புதிதாக ஃபில்டரை உருவாக்கினேன். களிமண், மரத்தூள், மண் போன்றவற்றை கலந்துதான் நானோ கேண்டில் உருவாக்கப்படுகிறது. மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இதில் பயன்படுகிறது. மின்சாரம் தேவையில்லை, ரசாயனம் தேவையில்லை, வைரஸ் பாக்டீரியா என எல்லாவற்றையும் இது அகற்றிவிடும். எதிர் சவ்வூடு பாய்தல் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் முறையை தூய்மை செய்யும் போது உப்புக்கள் போன்றவை பிரிக்கப்பட்டு விடுகின்றன. பிரித்ததை நாம் பூமியில் கொட்டுகிறோம். அந்த உப்பு நிலத்தடி நீரில் கலந்து மீண்டும் நமக்கே வந்து சேர்கிறது. நாளடைவில் உப்புகளின் அடர்த்தி அதிகரித்து 6 மாதம் வரை வந்த மெம்பரேன் 3 மாதம் வரை மட்டுமே வரும். நாளடைவில் தண்ணீர் முற்றிலுமாக மாசு கொண்டதாகிவிடும். அதை நாம் குடித்து நோயாளிகளாக மாறுகிறோம். உங்கள் ஃபில்டர் எப்படி செயல்படுகிறது? IMMT CSIR அங்கீகரித்த ஃபில்டர் இது. நமது உடம்பிற்கு கெடுதலானதை மட்டுமே இது வடிகட்டும், அதாவது பாக்டீரியா, வைரஸ், இரும்பு போன்றவற்றை. மற்ற வடிகட்டும் முறைகளில் உப்புகள் எல்லாம் போய்விடும் என்று பெருமையாக சொல்வார்கள். இவற்றில் நமது உடம்பிற்கு தேவையானது எது, தேவையற்றது எது என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும்? உடம்பிற்கு கெடுதல் செய்பவை இரண்டுதான், ஒன்று புளூரைடு, மற்றது ஆர்சனிக். கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களின் சில பகுதிகளில் நிலத்தடி நீரில் புளூரைடு காணப்படுகிறது. ஆர்சனிக் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் அதிகம் இல்லை. எஞ்சியவற்றில் நோய் தொடுக்கும் எறும்பை வலுப்படுத்தும் தாதுக்கள் உள்ளன. அவை உடம்புக்கு அவசியம். பொட்டாசியம் குளோரைடு, மக்னீசியம் போன்றவை இட்லி சாம்பாருடன் சோறுடன் கலந்து சாப்பிட முடியாது. அவை நீர் மூலம்தான் உடலுக்குள் சென்றாக வேண்டும். ஆனால் இந்த உப்புக்களையும் நாம் வடிகட்டி விடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களாக நோயாளிகளாக ஆகிறோம். முன்பெல்லாம் ஊற்று நீர், ஊருணி நீர், ஆற்று நீர் குடித்து வளர்ந்தவர்கள் கூட இன்றைக்கு இந்த ஆர்வோ நீரை தவிர வேறு நீரை குடித்தால் உடல் நலமில்லாது போய்விடுகின்றனர். இது போன்ற ரசாயன மற்றும் செயற்கை தயாரிப்பு வடிகட்டுகள் செய்யும் வேலை இது. உங்கள் ஆயிருக்கும் நீங்கள் அந்த தண்ணீரை மட்டுமே குடிக்க வேண்டும் என்பதுதான் இவ்வகை வணிகத்தின் நோக்கம். மூன்றாம் உலகப் போர் என்பதே தண்ணீரினால் தான் வரப்போகிறது என்கிறார்கள். அது உண்மை. இந்த வாட்டர் வாரில்
17,80,000 கோடி
பிசினஸ் இருப்பதால் தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்து தொழில் நடத்துகின்றன. ஆனால் அவை மெட்ரோக்களில் மட்டுமே தமது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றனவே தவிர கிராமப்புறங்களில் இல்லை. இந்திய மக்கள் தொகையில் பெரும்பான்மை கிராமம் அல்லது கிராமம் சார்ந்த நகர்ப்பகுதியில் வாழ்கின்றனர். அவர்களில் சுமார் 80% பேருக்கு நல்ல குடிநீர் இல்லை. இந்த வடிகட்டிகள் அவர்களுக்குத்தான் அதிகம் தேவை. அதனால் நமது கண்டுபிடிப்புகள் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று முனைப்புடன் நான் செயல்பட்டு வருகிறேன். பார்க்க www.terafilwater.in. சந்தையில் இருக்கும் பிற வடிகட்டிகளுடன் உங்கள் ஃபில்டர் எந்த வகையில் மாறுபடுகிறது? எனது ஃபில்டர் 6 வருடமாக பயன்பாட்டில் இருக்கிறது. இதுவரை எந்த புகாரும் இல்லை. சுத்தம் செய்வதும் எளிது. ஃபில்டரை கழற்றி நீர் விட்டு கழுவி தேங்காய் நார் போன்றவற்றை கொண்டு நன்றாக சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்தலாம். இன்னும் பல வருடங்கள் வரும் என்றே நான் நம்புகிறேன். பயன்படுத்த மிக எளிதானது. பாமர மக்களும் எளிதாக இதை கழற்றி சுத்தம் செய்து மாற்றிவிடலாம். தரமான மூலப்பொருட்களை கொண்டு இதை தயாரித்திருக்கிறோம். ஒரு அங்கன்வாடியில் பணியாற்றும் அதிகம் படிப்பறிவற்ற ஆயா ஒருவர் எனது ஃபில்டரை பற்றி தொலைக்காட்சியில் தெளிவாக விரிவாக விளக்கி கூற முடிகிறது என்றால் அதைவிட பெரிதாக என்ன பாராட்டு எனக்கு வேண்டும். இதுவரை 40,000 கிராமங்களுக்கு வாட்டர் ஃபில்டர் கொடுத்திருக்கிறேன். ஒன்றின் விலை 750 ரூபாய் தான். 15 லிட்டர் திறன் கொண்ட வீடுகளுக்கான ஃபில்டர்களையும் 300 லிட்டர் திறன் கொண்ட இளநீர் வடிவ ஃபில்டரையும் பார்க்க படம். 2,500 லிட்டர் திறன் கொண்ட டேங்க் வடிவ ஃபில்டரையும் தேவைக்கேற்ப உருவாக்கி தருகிறோம். பார்க்க cleanwater.co.in/gallery. அதே சமயம் எனது வடிகட்டிகள் புளூரைடை நீக்குவதில்லை. புளூரைடு அதிகமுள்ள பகுதிகளிலிருந்து வருபவர்களிடம் நான் இதை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் இதையே எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முனையவில்லை. செய்யலாம். அதற்கென வணிக நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு செயல்பட வேண்டி வரும். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு எனது கண்டுபிடிப்பு பயன்பட வேண்டும் என்பதுதான் என் அடிப்படை நோக்கம். ஆகவே கிராமம் சார்ந்து அங்குள்ள NGOக்கள் மூலம்தான் நான் விற்பனை செய்து வருகிறேன். வணிக நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் செய்து விற்க ஆரம்பித்தால் ஒரே நாளில் இதே மாடலில் 1,000,000 டூப்ளிகேட்டுகள் உருவாக்கி சந்தைக்கு வந்துவிடும். எனது நோக்கம் பாதிக்கப்படும். There is a big difference between enterprises and social enterprises. They are business oriented, we are society oriented. எங்களுக்கு இவை யாரை போய் சேர்கிறது, எப்படி போய் சேர்கிறது என்பதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் அதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன். இதை பயன்படுத்தி லட்சக்கணக்காக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்னிடம் இல்லை. பணத்தின் பின்னால் அலைவது என் நோக்கம் அல்ல. உங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் வரவேற்பு எப்படி உள்ளது? customspotsonline.com என்ற நிறுவனத்தின் மூலம் நாங்கள் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறோம். அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு சாரா அமைப்புகள் மூலம் மக்களின் தேவைகளை கண்டறிந்து அதற்கேற்ப பொருட்களை விற்பனை செய்கிறேன். தமிழ்நாட்டின் திருவள்ளூரில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு 2,300 ஃபில்டர்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போல அஸ்ஸாமின் பிரைமரி ஹெல்த் சென்டர்கள், ஒரிசாவின் புவனேஸ்வர், கர்நாடகா என இந்தியாவின் பல பகுதிகளிலும் இவற்றை விற்பனை செய்திருக்கிறோம். மக்களின் ஆதரவு இருக்கிறது, ஆனால் அரசின் ஆதரவு இல்லை. அரசு அதிகாரிகளும் இதில் ஆர்வம் காட்டவில்லை. காரணம் என்ன என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. எனது மிஷன் மேக் சயின்ஸ் ரீச் வில்லேஜஸ் விஷன் அஃபோர்டபிள் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல். அவற்றை நோக்கியே நான் சென்று கொண்டிருக்கிறேன். உங்களது தொழிற்சாலை எங்குள்ளது? செங்கல்பட்டில் உள்ளது. அது ஒரு பழைய அரிசி மில். ஓடாத அதனை வாடகைக்கு எடுத்து சரி செய்து அங்கு எனது தொழிற்சாலையை நடத்தி வைக்கிறேன். அந்த ரைஸ் மில் முதலாளி ஒரு விவசாயி. தற்போது வானம் பொய்த்ததால் விவசாயம் செய்ய இயலாமல் நலிந்து போய்விட்டார். அவர் தொழிற்சாலையை பொறுப்பாக பார்த்து வருகிறார். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என அவருக்கும் அங்கு வேலை பார்ப்பவர்களுக்கும் நான் பயிற்சி அளித்திருக்கிறேன். நான் அவ்வப்போது சென்று வேண்டியவற்றை செய்து வருகிறேன். நானோ கேன்கே ஃபில்டர் அங்கே தயாராகிறது. தேவையான மற்ற பொருட்களை நான் டிசைன் செய்து உருவாக்குகிறேன். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியை நான் சூப்பர்வைசராக நியமித்திருக்கிறேன். ஃபில்டர் தயாரிக்கும் வீடியோவை யூடியூபில் காணலாம். யாவருக்கும் கழிவறை டாய்லெட் ஃபார் ஆல் பற்றி சொல்லுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியில் டாய்லெட் பற்றி ஒரு அகில இந்திய கருத்தரங்கம் நடந்தது. அதில் எனது டிசைன் இடம்பெற்றது. செங்கல், மணல், சிமெண்ட் என்று எதுவும் தேவைப்படாத எனது டாய்லெட் மாடலுக்கு நல்ல வரவேற்பு. ஆனால் அரசின் வரவேற்பு இதற்கு கிடைக்கவில்லை. அவர்கள் டாய்லெட் கட்டுவதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடி மானியத்தை அதிகாரிகள் மூலம் வழங்குகின்றனர். அதற்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள். இதன் மூலம் பணம்தான் மக்களுக்கு சென்று சேர்கிறதே தவிர டாய்லெட்டுகள் கட்டப்படும் சதவிகிதம் மிக மிக குறைவுதான். இன்றைக்கு இந்தியாவுக்கு 17.5 கோடி டாய்லெட்டுகள் தேவை என்பது. சப்ளை டிமாண்ட் என்ற வகையில் பார்த்தால் டிமாண்ட் அளவுக்கு சப்ளை இல்லை. தற்போதைய நிலையில் 1.75 கோடி டாய்லெட்டுகளை கூட நிறுவ முடியாது. செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட், லேபர் என்று பல காரணிகள் இதனை தீர்மானிக்கின்றன. ரெடிமேட் டாய்லெட்டுகளை நிறுவுவதாக இருந்தால் படிப்படியாக இந்த இலக்கை சீக்கிரத்தில் எட்டிவிட முடியும். இந்தியாவில் உருவாக்கப்படும் செயற்கை டாய்லெட் மாடல்களில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. அவை வெயில் காலத்தில் சூடு தாக்கும், மழைக்காலத்தில் குளிர் உள்ளே வரும். காரணம் மூலப்பொருட்களின் தரம்தான். இந்த குறைகள் இல்லாமல் எளிமையானதாக, சுகாதாரமிக்கதாக, வெயில், மழை, குளிர் என்று எந்த காலத்திலும் பயன்படுத்தக்கூடியதாக ஒரு மாதிரியை உருவாக்க நினைத்தேன், உழைத்தேன். அப்படி உருவானதுதான் எனது மாடல். இதை நிறுவ செங்கல், சிமெண்ட் தேவையில்லை. அதிக நாட்களோ அதிக உழைப்போ தேவைப்படாது. எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும். அதிகபட்சம் 2 நாட்களில் ரெடி செய்து விடலாம். விலையும் அதிகம் என்று சொல்லிவிட முடியாது. மக்கள் வசிக்கும் இடத்தின் தன்மைக்கேற்ப இதனை பயன்படுத்தலாம். வெயில், மழை, புயல், சூறாவளி என எதனாலும் பாதிக்கப்படாது, நிலைத்து நிற்கும். ஓ, எப்படி? காரணம் இதன் மூலப்பொருள். இதை ஃபைபர் பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கிறோம். ஏர் இன்சுலேஷனோடு அமைக்கப்படுபவை அவை. ஆர்சிசி சுவர் என்ன வலிமையோ அதே வலிமை கொண்டவை. நீடித்து உழைக்கும். ஒரு கான்கிரீட் டாய்லெட் அதிகபட்சம் 60 ஆண்டுகள் பயன்படும். அதன் பின் சிதிலமடையும். ஆனால் எத்தனை ஆண்டு காலம் வேண்டுமானாலும் நீடித்திருக்கும். இதில் 2 பகுதிகள், ஒன்று டாய்லெட், மற்றொன்று டிரைனேஜ். கழிவு நீருக்கு வட்டமாக குழி தோண்டி வட்ட வடிவ சிமெண்ட் உறைகளை இறக்கி மேலே சிமெண்ட் ஸ்லாப் கொண்டு மூடினால் போதும். இடத்திற்கு தகுந்தவாறு சிறு சிறு மாறுதல்களோடு இதனை செய்ய வேண்டும். இதற்கு என்ன செலவாகும்? அது அந்தந்த மாடலையும் இடத்தையும் பொறுத்து மாறுபடும். இதை நிறுவ 30,000 to 40,000 வரை செலவாகும். இதன் மூலப்பொருள் தயாரிப்பு, விற்பனை என விதிக்கப்படும் பல்வேறு வரிகளை குறைத்தால், கடன் வசதிகளை எளிமையாக்கினால் இன்னமும் குறைவான விலையில் தர முடியும். ரீச் ஃபவுண்டேஷன் மூலம் நீங்கள் செய்து வரும் ஆலய திருப்பணிகள் பற்றி சொல்லுங்கள். ஆலயங்கள் மக்களின் சொத்து. அவர்களின் அனுமதி இல்லாமல் அல்லது அவர்களுக்கு தெரியாமல் தீ செய்கிறேன் என்று ஃபேன் பிளாஸ்டிங் செய்வது, வர்ணம் பூசுவது என்று சிற்பங்களை பாழ்படுத்துகிறார்கள். நமது வரலாற்று பொக்கிஷங்களை சீர்குலைக்கிறார்கள். நமது பழமை வாய்ந்த சிற்பங்கள் பலவும் சேதமாகிவிட்டன. பல பழமையான ஓவியங்கள் அழிந்து போய்விட்டன. பழங்கால ஓவியங்களை அழித்துவிட்டு அதன் மேல் புதிதாக ஓவியங்களை வரைகிறார்கள். யாருக்கும் இதன் அருமை தெரியவில்லை. இது பற்றி மக்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுகிறோம். ரீச் ஆரம்பித்து 8 வருடங்கள் ஆகின இந்த கிட்டத்தட்ட 73 ஆலய திருப்பணிகளை செய்துள்ளோம். அதுவும் அரசாங்கத்தாலேயே ஒன்றும் செய்வதற்கில்லை என முற்றிலுமாக கைவிடப்பட்ட உச்சிரமேரூர் கைலாசநாதர் கோவில் ஆலயத்தை சீரமைத்ததை முக்கியமாக சொல்லலாம். மரங்கள் வளர்ந்து கோயில் 2 பிளவுபட்டிருந்தது. அதன் அருகே செல்லவே பலரும் அஞ்சினர். அது பல்லவர்கள் கட்டிய ஆலயம். பின்னர் சோழர்கள் விரிவாக கட்டினார்கள். கருங்கல் அஸ்திவாரத்தில் செங்கல் வைத்து கட்டியிருக்கிறார்கள். மூன்று பக்கமும் மூன்றடிக்கு மேல் பிளந்து விட்டது. பின்னர் நாங்கள் ஐஐடியுடன் இணைந்து சீ செய்தோம். அதுபோல வேப்பத்தூர் ஆலயத்தை சீரமைத்ததும் முக்கியமானது. மூன்று நிலை கட்டுமானம் கொண்ட மிகப்பெரிய கோயில், பல்லவர் காலத்துக்கும் உட்பட்டது. சோழ மண்டலத்தில் கிடைத்த முழுக்க முழுக்க செங்கல்லில் கட்டப்பட்ட பல்லவர் கால கோயில் இதுதான். இதனை நமது பண்டைய தொழில்நுட்பத்தின் அதிசயம் எனலாம். உச்சி வரைக்கும் சுமார் 13 விதமான செங்கல் வகைகளை அவர்கள் உபயோகப்படுத்தி உள்ளனர். சுவரின் கனமே 2 மீட்டர். ஒழுங்கான நீர் சதுர வடிவ செங்கல்களை அவர்கள் உபயோகித்துள்ளனர். நான் பிரபல செங்கல் தயாரிப்பாளர்களை அணுகி அந்த தொழில்நுட்பம் பற்றி சொல்லி அந்த மாடலில் செங்கல்லை தயாரிக்க சொன்னேன். யாவருமே சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தொன்மையும் நுட்பமும் கொண்ட ஆலயம் அது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 100 கால் மண்டபத்தை செப்பனிட்டதும் முக்கியம். அங்குள்ள சிற்பங்களை ஒழுங்கு செய்து மேற்பூச்சிகளை அகற்றி தூண்களை சரிப்படுத்தி சீரமைத்தோம். ஆலய சீரமைப்பை வேறு யாரோ செய்தனர். இரண்டையும் பார்த்த பொதுமக்கள், மண்டப வேலை செய்தவர்களையே ஆலய சீரமைப்பு பணியையும் செய்ய சொல்லியிருக்கலாமே என்றார். இது எங்களுக்கு கிடைத்த பாராட்டு. தமிழகத்தின் 600 உழவார பணி அமைப்பினர் எங்களுடன் இருக்கின்றனர். அவர்கள் மூலம் எங்கெங்கெல்லாம் சிதிலமடைந்த ஆலயங்கள் உள்ளன என்பதை அறிந்து அப்பணியில் ஈடுபடுகிறோம். இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இது போன்ற அமைப்பை ஆரம்பிக்க எங்களை அழைக்கின்றனர். கவிஞர், எழுத்தாளர், கட்டுரையாளர் என்று பல தளங்களிலும் செயல்பட்டு வருகிறீர்கள். தமிழ் ஆர்வத்துக்கு காரணம் என்ன? கவியோகி சுப்பானந்த பாரதியார் என் அம்மாவின் சொந்த அப்பா, எனக்கு தாத்தா. அந்த வகையில் மரபு வழி வந்ததாக இருக்கலாம். இளம் வயதிலேயே எனக்கு கலைகளில் ஆர்வம் உண்டு, கற்பனை உண்டு. வாய்ப்பு அமைந்திருந்தால் நான் ஒரு ஓவியனாகவோ புகைப்பட கலைஞனாகவோ ஆகியிருப்பேன். இணையமும் என் படைப்பார்வத்துக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பற்றி, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பார்கள். எனது வெற்றிகளுக்கு பின்னால் 2 பெண்கள் இருக்கிறார்கள். ஒருவர் எனது தாய், மற்றவர் எனது மனைவி. இருவருமே என்னை புரிந்து கொண்டு அனுசரணையாக இருப்பதால் பலவற்றை செய்ய முடிகிறது. நான் அதிகம் சம்பாதிக்கவில்லை. இருப்பதும் வாடகை வீடுதான் என்றாலும் அது பற்றி தங்களது அபிலாட்சிகளை வெளிப்படுத்தாமல் எனக்கு உதவி வருகிறார்கள். அதுபோல பத்திரிகை மற்றும் மீடியாவும் என்னை ஊக்குவித்து வருகிறது. கண்ணே களிமண்ணே என்ற தலைப்பில் முதன் முதலில் எனது கண்டுபிடிப்புகளை பற்றி புதிய தலைமுறையில் விரிவாக எழுதியிருந்தார்கள். பின்னர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, பிசினஸ் இந்தியா என்று நிறைய பத்திரிகைகளை எழுதி மக்களிடம் கொண்டு சென்றார்கள். எனக்கு மார்க்கெட்டிங் யார் என்று பார்த்தால் பத்திரிகைகளும் எனது வாடிக்கையாளரும் தான். எதிர்கால திட்டங்கள் என்ன? எளிய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பலவற்றை செய்ய வேண்டும் என்பதுதான். குறிப்பாக விவசாயம். விவசாயிகளை ஒன்றிணைத்து மாஸ் ஆர்கானிக் ரெவல்யூஷன் ஒன்றை ஏற்படுத்தி அனைத்து பயனையும் விவசாயிகளே உழைப்பாளிகளை அடைவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். ஆர்கானிக் பொருட்களை பெரும் பணக்காரர்கள்தான் வாங்கி சாப்பிட வேண்டுமா என்ன? ஏழைகளும் சாப்பிட வேண்டும். விளைவிக்கும் அவர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பது எனது லட்சியங்களுள் ஒன்று. நிச்சயம் எனது எண்ணம் ஈழேறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் நாம் ஒரு கருவிதானே. நமது ஆர்வமும் லட்சியமும் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இறைவன் அதனை நிறைவேற்றி வைப்பான். விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டு ஓய்வில் இருந்த போதும் கூட சளைக்காமல் நமது கேள்விகளுக்கு பதில் சொன்ன சந்திரசேகரனுக்கு நன்றி கூறி மேலும் பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய வாழ்த்து விடைபெற்றோம். உலகில் மலிவு விலை பில்டர். சிங்கப்பூரில் பில்டர்களுக்கான கண்காட்சி நடந்தது. அந்த எக்ஸ்போவில் நானும் பங்கேற்றேன். அதில் மிக குறைவான விலையில் பில்டர் தயாரிப்பதாக சொன்னார்கள். விலை $65. அது செராமிக் கேண்டில் கொண்டது. செராமிக் கேண்டிலில் நிறைய பூசணம், பங்கஸ் பிடிக்கும் என்பதால் அது தோல்வியுற்ற தயாரிப்பு. அதைத்தான் மிக விலை குறைந்தது என்று சொன்னார்கள். ஆனால் நான் தயாரிக்கும் பில்டரின் விலை வெறும் 750 ரூபாய் தான். உலகிலேயே மிக மிக விலை குறைவானது எனது தயாரிப்பு தான். ஆனால் அந்த எக்ஸ்போவில் வெற்றியாளர்களை பொருட்களின் தரம், விலை, பயன் இவற்றினால் அல்லாது ஓட்டுகளின் மூலம் தேர்ந்தெடுத்தார்கள். அது எனக்கு தெரியாது. 300 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நான் தோல்வியிட்டேன். ஆனாலும் அது எனக்கு மிகுந்த உத்வேகத்தை தந்தது. காஷ்மீர்காரரின் தந்திரம். ஒரு தடவை காஷ்மீர்காரர் வந்தார். 10 பில்டர்களை வாங்கினார். நானும் அட காஷ்மீருக்கே நமக்கு பில்டர் போக போகிறது என்று ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் போனவர் தான் பதிலேதும் இல்லை. ஒரு வருடம் கழித்து ஒரு நாள் செய்தித்தாளில் சென்னை IIT-இன் ஒரு விளம்பரம் பார்த்தேன். மின்சாரம் இல்லாத ஆர்சனிக் இல்லாத நீர் வடிகட்டி பற்றிய விளம்பரம் அது. ஆர்வத்துடன் அங்கு சென்றேன். அவர்கள் இரும்பு ஆக்சைடால் உருவான ஆர்சனிக்கை உறிஞ்சும் கலவையை அதில் வைத்திருந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் டெமோவுக்கு என்னுடைய வாட்டர் பில்டரை தான் வைத்திருந்தனர். அதில் டியூப் போட்டு கனெக்ட் செய்து இந்த ஆர்சனிக் அகற்றும் கருவியை இணைத்திருந்தனர். கேட்டதற்கு இந்த பில்டர் எல்லாவற்றையுமே வடிகட்டுகிறது, ஆனால் ஆர்சனிக்கை அகற்றுவதில்லை. அதை அடிப்படையாக வைத்து ஆர்சனிக் பில்டரை நாம் கண்டுபிடித்தால் போதுமே என்று உருவாக்கியதாக சொன்னார்கள். என்னிடம் 10 பில்டர்களை வாங்கி சென்ற காஷ்மீர்காரர் தனது தயாரிப்பாக இதை காண்பித்து விட்டுவிட்டு சென்றிருப்பது தெரிய வந்தது. அதன் பின் IIT-யோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த ஆர்சனிக் பில்டரை சிறிய வடிவில் உருவாக்கினேன். அதை டெமோ பார்த்தபோது சிறப்பாக செயல்பட்டது. IIT-யும் அதை அங்கீகரித்தது. பின் அதையும் உள்ளடக்கி IIT மூலமும் எனது பில்டர்கள் விற்பனையாக துவங்கின. அடுத்தடுத்த வருடங்களில் ஃப்ளூரைடை அகற்றும் பில்டரையும் உருவாக்கலாம் என்று IIT-யில் சொல்லி இருக்கிறார்கள். கிடங்கரை. செங்கல்பட்டு அருகே இடமச்சி என்று ஒரு ஊர். அங்கு ஒரு பெண் தனது திருமணத்திற்கான நகைகளை எல்லாம் விற்று சிவாலய திருப்பணி செய்கிறார் என்று சொன்னார்கள். ஊர்க்காரர்கள் உதவியும் இல்லாமல் சொந்த பணத்தை கொண்டு மற்றவர்களிடம் நன்கொடை கேட்டு அந்த புனித பணியை அவள் செய்து வந்தது தெரிந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியம். அவரோடு ஒப்பிட்டால் நாம் செய்வது ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. செங்கல், சிமெண்ட், மணல், ஜல்லி என்று ஒவ்வொன்றையும் அவர் நன்கொடையாக கேட்டு கோயில் பணிகளை செய்ய அவரையும் ஒரு சபதி ஏமாற்றிவிட்டார். அஸ்திவாரம் சரியில்லாமல் போய்விட்டது. பின் நான் எனது ரீச் ஃபவுண்டேஷன் நண்பர்கள் மூலம் அஸ்திவாரத்தை பலப்படுத்த செய்தேன். டெம்பிள் விசிட் ராஜு அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டார். பக்கத்து கிராமத்தில் ஒரு புளியமர சிவன் இருக்கிறார். அவரை 8 வகுப்பு படிக்கும் திலகவதி என்ற பெண் பூஜை செய்து வருகிறார் என்று சொன்னார்கள். ஆச்சரியத்துடன் சென்று பார்த்தேன். கிடங்கரை என்பது பழங்கால பல்லவர் கோயில். இதிலும் அடைந்து மரங்கள் சூழ்ந்து கிடந்தது. அந்த லிங்கம் சுயம்பு திருமேனி. 2 பெரிய மரங்களுக்கிடையே அந்த லிங்கேசர் ஒடுங்கி கிடந்தார். ருணஹர ஈஸ்வரர் என்பது அவர் பெயர். ருணம் என்றால் கடன். கடனை தீர்க்கும் வல்லமை உள்ளவர் அவர் என்பதும் தெரிய வந்தது. தனாகர்ஷ்ணம் உடைய ஈசன் அவர். அது தவிர அந்த ஊரின் பெயர் கிடங்கரை அல்ல, கடன் கரை. கடனை கரைக்கும் ஈசனை கொண்ட ஊர் என்பதால் அந்த பெயர். அந்த ஊர் மக்களுடன் பேசி ஆலய நிர்மாண பணிகளை செய்தது மறக்க முடியாத அனுபவம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.